உலகம்
புலம்பெயர்ந்த நாட்டில் நமது தமிழ் கலாச்சாரம் மிகுந்து வளர்ந்திருந்தாலும் எம்மால் இயன்ற சிறிய பங்களிப்பாக இந்த தமிழ் இலக்கியம் என்கின்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு தரவழைகின்றேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்கள் சிறிய பங்களிப்பை நம் அனைவருக்கும் தர விரும்பினால் இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை இதே நேரம் உங்களை சந்திக்க வருவதில் மிகவும் பெருமிதம் கொள்ளுகின்றேன். சரி, இந்த நிகழ்ச்சியை எங்கே ஆரம்பிப்பது? பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையின் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இனி நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
கருப்பன் அழுக்குமறையன் அனரிக்காலன் ஆலையுச்சான் ஆணைச்சுரியன் கள்ளக்காடன் கள்ளக்காலை கட்டைக்காலை கட்டைக்காரி கருமறையான் கட்டுக்கொம்பன் கட்டைக்கொம்பன் கத்திக்கொம்பன் கட்டைவாழ்கூளை கருமறைக்காலை கண்ணன் மயிலை கருங்கூளை களத்வாய்வெறியன் களற்றி கண்ணன் கருப்பன் காராம்பசு காற்றிலம்மன் காரிக்காலை குட்டை செவியன் குட்டை நரம்பன் குண்டுக்கண்ணன் குத்துக்குளம்மன் குள்ளச்சிவப்பன் கூளைவாளன் கூளைச்சுவலை கூடுகொம்பன் கொட்டைப்பாக்கன் கொண்டைத்தலையன் ஏரிச்சுளியன் ஏறுவாளன் நாரைக்கழுத்தன் நெட்டைக்கொம்பன் நெட்டைக்காலன் படப்பு புடுங்கி பனங்காமயில படலக்கொம்பம் பசுங்கழுத்தான் பால் வெல்ல பொட்டக்கண்ணம் பொங்குவாயம் போருக்கால மஞ்சவாள மஞ்சளிவாள மஞ்ச மயில மயில மேகவண்ண முறிக்கொம்ப முட்டிக்கால முறிகால செம்பறைய தலைய வட்டப்புள்ள வட்டச்செவியம் வள்ளக்கொம்பம் வள்ளிக்கொம்பம் வெள்ள வெள்ளக்கால வெள்ளப்போறான் வெள்ளக்குடும்பம் வெள்ளக்கண்ண மயிலக்கால கருக்காமயில கழுத்திகாவுள்ள சர்ச்சி சந்தனப்புள்ள சிந்துமாடு செவளமாடு செம்பூத்துக்காரி எரும மாடு காரிமாடு என 92 நாட்டு மாட்டு வகைகள். கலர் பூசி விளையாடும் கணினியுக இளைஞர்களுக்கு மத்தியில் காளையோடு விளையாடும் வீரத்தில் விளைநிலத்தில் பிறந்த தமிழச்சியின் தன்மான வணக்கங்கள். காளை பிடித்து வாழும் கோழைகளுக்கு மத்தியில் காளை பிடித்து வாழும் கோழைகளுக்கு மத்தியில் காளையோடு விளையாடும் வீர விளையாட்டை அன்றே சொல்லிக் கொடுத்தவன் தமிழன். என் மண்ணுல பிறந்த பொண்ணை தழுவுறதுக்கு முன்னாடி என்ன தழுவணும்னு தமிழனுக்கு 18 வயசுலேயே பசுமரத்தாணி போல சொல்லிக் கொடுக்கப்பட்ட விளையாட்டு ஏறு தழுவுதல். களத்துல கொம்பு சீவன மாடு இறங்கி நிற்கும் போது அதை எதிர்த்து ஏறி நிக்க ஒரு தைரியம் வேணும். சல்லிக்கட்டு காளைய பார்த்து களத்துல புறமுதுகு காட்டி ஓடுற ஆடவனை பார்த்து பெண்கள் கூட மதிக்க மாட்டாங்கறத புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த காலத்திலேயே ஆணிறையை அடக்கும் ஆடவனுக்கே தன் பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்திருக்காங்க. புறமுதுகு காட்டி ஓடுவது என்பது தமிழனின் விளையாட்டில் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக தான் வாளை பிடித்தால் கோழையாகவும் கொம்பை பிடித்தால் வீரனாகவும் அறிவித்தார்கள் ஜல்லிக்கட்டு. காளை என்பது விலங்கல்ல, அது வீட்டின் ஒரு பிள்ளை. சல்லிக்கட்டு என்பது விளையாட்டல்ல, தமிழினத்தின் வீரம், என் இனத்தின் அடையாளம். நன்றி.
வணக்கம். இப்பொழுது ஔவையார பத்தி பேச போறேன். ஔவையார்ன்னா உடனே நமக்கு தோன்றுவது என்னன்னா ஒரு மூதாட்டி, வயதானவள், ஞானம் நிறைய பெற்றவள், கவிதை பல எழுதியவள், சமயத்தொன்று புரிந்தவள், இதெல்லாம் நமக்கு தோன்று. அவருடைய கவிதைகளோ அவருடைய பாடல்கள்ல என்னன்னா சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல், எதையுமே சுருக்கமா சொன்னாதான் எளிதாக விளங்கும், விளங்க வைக்கணும். அவருடைய கருத்துக்கள்லாம் எளிமை ஆனால் உறுதியான முறையில் இருக்கணும். சொல்லும் போதே சந்தேகமா சொல்லக்கூடாது. அவருக்கு அது பெரிய திறன் இருந்தது. ஆத்திச்சூடி இதெல்லாம் ஒரு வரி. இப்போ ஔவையார் என்ன, யாரு, அதை பத்தி பார்ப்போம். ஔவையாருங்கிற பெயர் வந்து ஔவா என்ற சொல்லிலிருந்து வந்தது. ஒரு ஔவை என்றால் மூதாட்டி, தவப்பெண், அது மாதிரி சொல்லுவாங்க. ஔவை என்னும் சொல் வயது அல்லது அறிவாற்றல் அதில் முதிர்ந்தவர்கள். இதை வந்து குறியீடாவ இல்லாட்டி பட்டம் கொடுத்ததாவோ இல்லாட்டி டைட்டில், ஆங்கிலத்தில் சொல்றப்பல டைட்டில். எவ்வளவு ஔவையார்கள் இருந்தாலும் நமக்கு தெரியாது. அதை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். ஒரு கதை உண்டு ஔவையார பத்தி, கொஞ்சம் சர்ச்சை உள்ள கதை. இது 12 நூற்றாண்டு முன்னாடி வாழ்ந்தவர். அவருடைய தந்தையார் பெயர் பகவன், தாய் பெயர் ஆதி. அவர்களுக்கு 7வது குழந்தையா பிறந்தவர், அவதரித்தவர், பெரிய புலவர். ஆதி பகவன்கிறது வந்து குறளுடைய முதல் குறள்ல வரும். வந்து அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே கூடாது. நான் எனக்கு ஒருத்தர் இளம் வயதுல சொன்னபோது திருவள்ளுவரும் அப்படிதான் பிறந்தவர், ஆதி பகவன், தாய் ஆதி, தந்தை பகவான். ஆனா இதுக்கு சான்று ஒன்னும் கிடைக்கல. திருவள்ளுவரோட வாழ்க்கையை பத்தி நமக்கு ஒன்னும் தெரியாது. ஔவையாரோட பிறப்பு அதை பத்தி எல்லாம் நமக்கு ஒன்னும் தெரியாது. அவர்கள் அவர் பாடிய நிறைய பாடல்கள் இருக்கு. அவருடைய படைப்புகளை பார்த்தா எனக்கு வந்து 3 விதமா தோணும். ஒன்னு வந்து சித்தர், யோகம் இதெல்லாம் கற்றவர். இன்னொன்று வந்து அவர் புலவர், கவிதைகள் நிறைய எழுதுவார், பாடல்கள், ஒருவரி பாடல்கள். அது இன்னொருவர் வந்து மன்னர்களுக்கெல்லாம் உதவி புரிந்து, ஏழைகளுக்கு உதவி புரிந்து, சமாதானம் எல்லாம் ஏற்படுத்தி அப்படியெல்லாம் பண்ணவர் தோன்றும். மற்றவர்களுடைய சான்றுகள்ல இருந்து பார்த்தா ஔவையாங்கிற பெயர்ல 5 or 6 பேரோ இருந்ததா பார்த்து, சங்க காலத்துல கிபி 2வது நூற்றாண்டுகள் முன்னாடி அகநானூறு புறநானூறு நட்டினை இதுல ஔவையார் அதியமானிடம் நெல்லிக்கனி பெற்றவர். அவருடைய பாடல்களை கொஞ்சம் பார்ப்போம். இடைக்கால மூவேந்தர்களுக்கு அங்கவை சங்கவை மனம் புரிந்து வைத்தார், சமாதானம் செய்தார், அது மாதிரி 2வது. 3வது வந்து சோழர் காலத்துல 12வது நூற்றாண்டு பொழுது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, இது மாதிரி பல நூல்களை எழுதியிருக்கு. 14வது நூற்றாண்டுல ஒரு சமய புலவர் விநாயகர் அகவல், அதே போல் சமயப்பாடல்கள், யோகாசனம், இதெல்லாம் பற்றி சமீபத்தில் 16-18 வரை தமிழில் வந்து பெருமான் கதை, பந்தன் அந்தாதி, இது போல பல நூல்கள் இருக்கு. பொதுவா என்ன தெரியறதுன்னா ஔவையார்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டார், பல பெயர்கள், 3, 4, 5 அது மாதிரி சொல்லலாம், பல காலங்களில் இருந்திருக்கிறார். இப்பொழுது ஔவையார் ஒரு சமய புலவரா முதலில் பார்ப்போம். ஔவையார் அருளியது விநாயகர் அகவல். இந்த அகவல் பாட்டுல வந்து அஞ்சு, லயம், இது போல் பல சொற்கள் உள்ளன. முதலில் அவர் எழுதிய கடவுள் வாழ்த்து, விநாயகர் மேலுள்ள கடவுள் வாழ்த்து பார்ப்போம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலச் செய்தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. கணேசர் யோகம், இது மாதிரி உண்டு. யோகரூடி நாயகர் தலைவர், இது மாதிரி கணபதியை பார்ப்போம். அவர் ஞான பண்டிதர், அது மாதிரி சொல்ற. அவரிடம் கேட்கிறார் அவை பாட்டி, நமக்காக நம் சார்பில் உனக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், பிரசாதமா தருவேன், நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, கரிமுகத்து யானை முகத்து மணியே. இதுல என்ன தெரியறதுன்னா எதையுமே இலவசமா கேட்க கூடாது, ஏதாவது கொடுக்கணும், நோ ஃப்ரீ லஞ்ச் சொல்லுவார். எப்பவுமே அந்த பழக்கம் இருக்கணும், நானும் ஏதாவது செய்யணும். ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து அறிவு பசி இருந்தது, எனக்கு பொன் தா, எனக்கு அரசு பதவி வேணும், எனக்கு வைரம் வைடூரியம் வேணும். இப்ப வந்து கோயிலுக்கு போய் எல்லாமே கேட்கறது வந்து இது மாதிரி பொருள்கள் தான், ஆனா அவர் கேட்டது வந்து ஞானம், அறிவு பசி, அதுதான் ரொம்ப மேன்மையான. அதுவும் வந்து அவர் வந்து கொடுக்கறதும் ரொம்ப, நான் வந்து உனக்கு வந்து இது என்ன எப்பவுமே இப்பெல்லாம் வேண்டிக்கிறது எப்படி இருக்கும்னா, உனக்கு வந்து பெரிய மாலை போடுறேன், பெரிய இதுவா பண்றேன், அப்படியெல்லாம் ஒண்ணுமே கேட்கிறார். அப்பொழுது வந்து தேன் பருப்பு இதெல்லாம் ரொம்ப எளிதாக கிடைத்த பொருள்கள். இப்பொழுது அவர் எழுதிய விநாயகர் அகவலை பார்ப்போம். விநாயகர் அகவல் வந்து ஒரு யோகாசன மூச்சு பயிற்சி, இது மாதிரி அபிப்பிராயம் உண்டு. அதில் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் சிந்தை செலிவித்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி மூலாதாரத்தின் மூன்றொழு கனலை, இது மாதிரி குந்தலினி சக்தி, இது மாதிரி உடலை பத்தி வர்ணிக்கிறார். இது மாதிரி நிறைய சொல்றது. சில பேர்களுக்கு இது அரிய சமய நூல், விநாயக உபனிஷத், அது மாதிரியே இதுவும் உள்ளது, ஒரு கருத்து உண்டு. இப்போ இது விநாயகர் அகவலுக்கு நிறைய வரிகள் உண்டு, 72 உண்டு. ஒரு 10 வரிகளை பார்ப்போம் நம்ம. முதல் வரி வந்து சீதக்கலவ செந்தாமரை போம் பாத சிலம்பு பல இசை பாட குளிர்ந்த மனம் கமழ்கின்ற பாத சிலம்பு சிவந்த கமலம் போன்ற திருவடிகள், இப்படி வர்ணிக்கிறார். பல இசை பாட இசைப்பாட்டு ஒளிகளை எழுப்பும். விநாயகர் வந்து ஒரு இசைக்கு தலைவர்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. எப்பவுமே யானை அதை வந்து இசையோட கொஞ்சம் சேர்த்து சொல்கிற வழக்கம் உண்டு. சில பேர் வந்து விநாயகர் வழிபாடே ஒரு இசை கலைஞர்களுடைய தலைவன் ஒரு அது மாதிரி ஒரு அபிப்பிராயங்கள். அடுத்த வரி பார்ப்போம். பொன்னரை ஞானும் பூந்தியில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்த்தழுகு எரிப்ப அரைஞான் பொன்னால் ஆகிய அரைஞான் அணிகலன் மென்மையான வெண்பட்டு ஆடை அழகிய திரு இடை பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் கூடை போன்ற பெரிய திருவயிறு மிக்க கணம் தாங்கிய திருமுகத்தில் ஒரு தந்தம் யானை முகம் வேழமுகம் விலங்கு சிந்தூரம் செந்நிறப்புட்டு, இது போல் அவருடைய உடலை பத்தி வர்ணனைகள் உண்டு. அதனால்தான் ஐந்தொழில் செய்யும் ஐங்காரம், அவர் விநாயகர் வந்து ஐந்து தொழில் புரியறார், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் புரிதல். அஞ்சு கரமும் அங்குச பாசமும், அஞ்சுங்கிற இது கொஞ்சம் கொச்சை தமிழா இருக்கு. அங்குச பாசம் ஐந்து கைகள், நீலமேனியும் நீல நிற திருமேனி, நான்றவாயும் நாவிருபயமும், தொங்கும் திருவாய், தோள்கள், மூன்று கண்கள், மூன்று கண்ணும். அடுத்தது வருவோம். சொற்பதம் கடந்த சூரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிரே, இது 13-14 வரிகள். சொற்களின் அளவிற்கு அப்பாலான நீல அருள் ஞான சொரூபம், அற்புதமாக இருக்கின்ற கற்பகம்போல் அருள் பாலிக்கும் ஆனந்த ஆண்மையுள்ள யானை முகப் பெருமானே, முப்பழம் நுகரும் மூஷிக வாகனா, வாழை மா பல ஆகிய முக்கனிகளை உண்ணும் தமிழர்கள், தமிழ்நாட்டுல முக்கனி வந்து வாழை மாப்பழம். அவரை பத்தி இப்ப வந்து கடவுளை பத்தி விவரித்தார். நமக்கு என்ன வேணும் அதை பத்தி இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான எழுந்தொருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து. இப்பொழுது எலியோன் எனக்கு தாய் போல அன்பு காட்டி அன்பு செலுத்தி முடிவில்லாத பெருகும் பிறவி, பிறவி கடல், இதுல மயக்கம், இத வந்து இக்னரன்ஸ் மாயா மயக்கம் இருக்கு, திருவருள் கொண்டு என்ன இதுல இருந்து காப்பாற்று. இதுதான் நம்ம வந்து விநாயகர்கிட்ட கேக்கிறது. அவர் ஞான பண்டிதர். குரு குருவடிவாகி குலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடாவகைத்தான் மகிழ்ந்தனக்கருளி கோடா இதத்தால் கொடுவினை களைந்து ஓட்டாத உபதேசம் புகட்டி என் செவியில் என் மேல் உன் திருவடியை ஏற்றி. இதுதான் இதுதான் மெய்ப்பொருள். வாட்டம் கொள்ளாதபடி எனக்கு திருவருள் புரி, மெய் ஞானத்தை கொடு, நேர்மை இல்லாத செயல்களில் இருந்து நீக்கிவிடு என்னை, என் செவியில் உபதேசம் செய், தெவிட்டாதபடி உபதேசம், இனிதா இருக்கணும் உபதேசம், தெளிவா இருக்கணும், தெவிட்டாத ஞானம் தெளிவையும் காட்டி, தெளிவு வேணும் பேரின்பத்துக்கு. இது மாதிரி நிறைய வரிகள் உண்டு. அதுதான் நம்ம அவர்கிட்ட கேட்கிறது. இதுதான் இதே கருத்துக்களை நீங்க வந்து திருமந்திரத்துல பார்ப்பேன். திருமூலர் எழுதிய திருமந்திரம், ஒரு திருமூலம், ஒரு திருமூலர் எழுதினதை பார்ப்போம். ஒரு வரி, தானவன் ஆகும் சமாதி தலைப்படில் ஆனா கலந்த நாதாந்த யோகாந்தமும் ஏனைய போதாந்த சித்தாந்தம் ஆனது ஞானமென ஞாதுரு ஆகுமே, ஞான ஞாதுரு ஆகுமே. அகங்காரத்துல வந்து விண் காற்று நீர் ஐம்பூதங்கள் இதெல்லாம் பத்தி சொல்ற சுவை, இதெல்லாம் தத்துவங்கள். மாயை, சுத்த மாயையில் உள்ளது சிவ தத்துவம், அசுத்த மாயையில் உள்ளது வித்யா தத்துவம், பிரகிருதி மாயையில் உள்ளது ஆன்ம தத்துவம், இது மாதிரி தத்துவங்கள் இதேதான். கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து 36 தத்துவங்கள், கருவிகள் தத்துவங்கள். நம்மளுடைய உடல்ல வந்து எப்படி வந்து இதை வந்து யோகாசனம் மாதிரி எப்படி கடவுளை நினைக்கிறதுன்னு, 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. உடல்ல வந்து 9 வாயில், இரு கண், இரு செவி, நாசி, இரு துளை, நாசி, வாய், இருவாய், கருவாய், 9 உறுப்புகள், 5 கதவுகள், 5 பொறி. இதை ஓங்கார மந்திரத்தினால அடைக்கணும், கட்டுப்படுத்தணும், அதுதான் கட்டுப்படுத்த 6 ஆதாரங்கள். பேச்சை நிறுத்தணும், பேசும் பேச்சை விட செய்து மௌனி, மௌன குரு, இதுதான் அவர் சொல்ற வழி. இது வந்து கொஞ்சம் குண்டலி யோகம் மாதிரி இருக்கும். குண்டலி அதனில் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து, இது மாதிரி இருக்கும். இவர் வந்து இன்னொரு வரிகளை வந்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி, அமுதலின் நிலை, ஆதித்தன் இயக்கம் நம்மளுடைய உடல்ல சொல்லலாம். உடல் வந்து ஆதித்யன் சூரியன், தலை மூளை சிந்தனை இதெல்லாம் சந்திரன், இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் சொல்லுவார். இதற்கு இதோட நம்ம இதை நிறுத்திக்கலாம். விநாயகர் அகவலை பத்தி ஔவை பிராட்டியார ஒரு சமய புலவரா பார்த்தோம். இப்பொழுது அவர் ஆற்றிய பணிகளை பத்தி பார்ப்போம். ஔவை பிராட்டியார் உலக மாந்தருக்கு தமது கவிகள் கவி பாடல்கள்னால நற்பணிகள் நிறைய செய்துள்ளார். வாழ்வியல் தத்துவங்களை எளிய முறையில் ஒருவரிக்கு விதைகளாக புனைந்துள்ளார். இதுல ரெண்டு உண்டு, லௌகீகம் வைதிகம் இரண்டுமே உண்டு. தமிழ் தொண்டுன்னு எடுத்துட்டா சங்ககால புலவர்கள் ஒருவராக போற்றப்படும் அவை எட்டு தொகை, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குருத்தொகை பாடல் உண்டு. சங்ககால அவ்வையார் இவர் ஒரு பான்மகள் அல்லது பாடினி, தகடூரை ஆண்ட அதியமான் நெடுமானஞ்சியுடைய உற்ற நண்பர். அப்பொழுது வந்து கொடை வள்ளல்கள்னா அதியமான் நெடுமானஞ்சி, பாரி, காரி, அது மாதிரி உண்டு. எமக்கு ஈத்தனையே தமிழ் கருத்து பாடி அவ்வையார் அதியமான் நெடுமானஞ்சியை பத்தி. வளம்படு வாய்வால் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த கழல்தோடி தடங்கை, ஆர்களின் அறவின் அதியர் கோமான் போரடு திருவின் போலந்தார் அஞ்சி, பால்புரை பிறைநுதல் பொழிந்த சென்னி, நீல மணி மீடேற்று ஒருவன் போல, மண்ணுக பெரும நீயே தொன்னிலை, பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட, சிறிலை நெல்லி தீங்கனி குறியாது, ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈத்தனையே. இதை பற்றி ஒரு கதை உண்டு. அவர் அதியமான் நெடுமானஞ்சிய பார்க்க போறார். அதியமானுக்கு வந்து ஒரு நெல்லிக்கனி கிடைச்சது, அது வந்து ஒரு வாழ்நாள் நீட்டிக்க கூடியது, அது மாதிரி நிறைய பிரசித்தி பெற்றது அந்த கனி. அவன் வந்து சாப்பிட வேண்டும்னு அவனுக்கு கொடுக்க வரா. அப்பொழுது அவையார் வந்துடுறான். அந்த சமயத்தில் அவையார பார்க்கிறான். அவன் வந்து யோசிக்கிறான், இப்ப நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் இருந்தேன்னா என்ன சேவை செய்ய போறேன், ஒரு நாட்டு அரசன் ரொம்ப குறைந்த சேவை தான் செய்ய முடியும். இது அவ்வையாருக்கு கொடுத்தா அவள் நிறைய சேவைகள் புரியலாம், தமிழுக்கு சேவை புரியும். இவன் ஒரு சிறிய நாட்டுடையதான் இவனோட சேவை இருக்கும், அவள் தமிழகம் எங்கும் சேவை புரியும். அதனால்தான் சொல்றது, புலவர்களுக்கெல்லாம் ஒரு நாடு இல்ல, பல நாடுகள் உண்டு. ஒரு புலவர் அரசனை பத்தி சொல்லும் போது, உனக்கு ஒரு நாடு தான், எனக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. இப்படி யோசித்து அந்த நெல்லிக்கனிய அவ்வையார்ட்ட கொடுத்துடுறான். அவ்வையார் அதை உண்ட உண்ணியர் தான் அப்புறம் தான் தெரியறது பத்தி. உடனே அதை பாடுறான், இந்த பாட்டை நான் பாடிய பாட்டை பாடி, எனக்கு சாதல் நீங்க, நீ எனக்கு கொடுத்தவன், நீ கொடையாளி, இது மாதிரி ஒரு கொடையாளிய பார்க்கவே முடியாது.
வணக்கம் நேயர்களே, கடந்த முறை நாம் தமிழரின் வாழ்வியல் முறைகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இந்த பதிவிலும் அவர்களின் வாழ்வியல் முறைகளை இன்னும் சில கருத்துக்களோடு இன்னும் சில தலைப்புகளில் ஆராய இருக்கிறோம். விருந்தோம்பல் என்ற தலைப்பில் இதை பார்க்கும் பொழுது, பண்டை தமிழரிடம் விருந்தோம்பல் பண்பாடு சிறப்பாக அமைய பெற்றிருந்தது. இப்பண்பாடு தமிழரின் இல்லற வாழ்க்கையை அளக்க உதவும் அளவுகோலாகவும் விளங்குகின்றது. தாம் உண்ணும் உணவு எதுவாக இருந்தாலும் அதனை நம்மை நாடி வந்த விருந்தினர்களுக்கும் கொடுத்து தாமும் உண்டு மகிழ்ந்தார்கள். தெரிந்த உறவினர்கள் மட்டுமன்றி முன்பின் தெரியாத அயலவர்களுக்கும் உணவிட்டு அகம் மகிழ்ந்திருந்தார்கள். விருந்தோம்பல் பண்பு இல்லற மகளிரின் இன்றியமையா பண்புகளில் ஒன்றாக விளங்குகிறது. பெண்ணிற்கு இலக்கணம் கூறும் தொல்காப்பியர் விருந்தோம்பல் பண்பாட்டையும் சேர்த்து விருந்து புறம் தருதலும் சுற்றம் ஓம்பலும் என்று குறிப்பிடுகின்றார். தங்களின் இல்லத்திற்கு விருந்தினர் தினந்தோறும் வந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற விருந்தை எதிர்நோக்கும் தமிழ் மக்கள் அன்று இருந்தார்கள். இரவு பகல் என்று பாராமல் எப்பொழுதும் விருந்தினர் வரவை எதிர்நோக்கியிருந்தார்கள். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம், முல்லை சான்ற கற்பின் மெல்லியர் குறுமகள், தங்கள் வீட்டில் உணவுப் பொருள்கள் குறைவாக இருந்தாலும் அவற்றை பற்றி கவலை கொள்ளாமல் வரும் விருந்தினர்களின் மனம் கோணாமல் விருந்து படைக்கும் இயல்பினராய் தமிழர்கள் விளங்கினார்கள் என்பதை உள்ளது. தவச்சிறிது ஆயினும் மிகப்பலர் என்னால் நீண்டிடும் பந்தர் ஊன்முறை ஊட்டும் இப்பொலி மகடுவு போல என்ற புறப்பாடல் வழி நாம் அறியலாம். அதியமானின் விருந்தோம்பல் பண்பினை அவ்வை குறிப்பிடும் போது, அவனை தேடி வருபவர்கள் ஒரு நாள் சென்றாலும் அதற்கு அடுத்த நாள் சென்றாலும் அவருடன் பலரை அழைத்துக் கொண்டு சென்றாலும் முதல் நாள் எத்தகைய முக மலர்ச்சியுடன் வரவேற்றானோ அதே முக மலர்ச்சியோடு எல்லா நாளிலும் வரவேற்று உபசரிப்பான் என்று குறிப்பிடுகிறார். இதனை ஒரு நாள் செல்லாம், இரு நாள் செல்லலாம், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ என்ற பாடல் வரிகள் மூலம் அறியலாம். ஈகை அவர்கள் எப்படி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஈகை என்பது பொருள் உடையவர்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குவது தர்மம் என்று இக்காலத்தில் நாம் அதை கூறுகிறோம். இது எவ்வித எதிர்பார்ப்பும் திரும்ப பெறும் தன்மையும் அற்றது. உலகத்தார் போற்றும் அறங்களில் முதன்மை இடம் பெறுவது, அறங்களில் சிறந்தது, மனிதநேயத்தின் அடிப்படையாக திகழ்வது ஈகை பண்பு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே துப்புன பலவே. பிறர்க்கு கொடுத்தும் தானும் உண்டு வாழ்வதை வாழ்க்கை. ஈகை குணம் தனிமனித சிந்தனையில் தோன்றி சமுதாய பயனுடையதாக அமைகின்றது. வறுமையில் வாடும் மக்களுக்கு தம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் போது அச்செயல் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால் தான் உலக இன்பங்களில் ஈக இன்பம் உயர்ந்ததாக உலகத்தார் போற்றுகின்றார்கள். வறுமையில் வாடும் புலவரான பெருஞ்சித்திரனார் தான் பெற்று வந்த பொருளை தன் மனைவியிடம் கொடுத்து அதனை தம் சுற்றத்தாருக்கும் பகிர்ந்தளிக்க சொல்கிறார். இதுதான் ஈகையின் பண்பு. இதனை இன்னோருக்கு எண்ணாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் எண்ணாது நீயும் எல்லோருக்கும் கொடுமதி மனைக்கிழவோயே என்ற பாடல் மூலம் அறியப்பெறலாம். பாரி என்னும் ஒப்பற்ற வள்ளல் இவ்வுலகில் மாறிக்கு இணையாக ஈகை குணம் கொண்டவன் என்று புறம் குறிப்பிடுகின்றது. இதனை அறம் பூண்டு பாரியும் பரிசிலர் இறப்பின் வாரேன் என்னான் அவர் வரையன்னே. பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே என்ற பாடல் அடிகள் மூலம் நாம் அறியலாம். நட்பு பற்றி திருவள்ளுவர் பல வகையில் கூறியிருக்கிறார். அந்த நட்பு என்னும் திறன் மக்களிடையே அக்காலத்தில் நம் தமிழ் மக்களிடையே எவ்வாறு விரவி இருந்தது பரவி இருந்தது நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நட்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் உள்ளம் நெருங்கி எவ்வித கைமாறும் கருதாது பாசமுடன் பழகி வாழ்வது இல்லையா? இவ்வுலகில் வாழும் உயிரினங்கள் யாவும் தனித்து வாழ்வதும் இல்லை, ஒன்றுடன் ஒன்று ஏதோ ஒரு வகையில் பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்கின்றன. நட்பிற்கு எளிதில் திருக்குறளை காட்டிலும் பிறவற்றை உதாரணமாக கூற முடியாது. தன் உடை நெகிழும் போது அப்பொழுதே தன் கை சென்று உதவி செய்வது போல, நண்பனுக்கு துன்பம் நேரும் போது உற்ற நண்பன் உடன் சென்று அவனின் துன்பத்தினை நீக்க வேண்டும். அதுதான் உண்மையான நட்பு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. வள்ளுவரின் இக்கருத்தினேயே பெருங்கதையும் வழிமொழிகிறது. பாருங்களேன், உடையழி காலை உதவிய கை போல நடலை தீர்த்தல் நண்பனது இயல்பு. நட்பு என்பது உள்ளத்தை திறந்து காட்டுவதாக இருக்க வேண்டும். இதுதான் உலகிலேயே உன்னதமான நட்பு. ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை தன் நண்பனுக்கு திறந்து காட்டும் போது நட்பே மேலும் இரட்டிப்பாகிறது. இதற்கு முன்னுதாரணமாக விளங்குபவன் அனுபவம் அனுமன். இன்றும் பேச்சு வழக்கில் நான் அனுமன் அல்ல, என் உள்ளத்தை திறந்து காட்ட என்று குறிப்பிடுவதை காணலாம். இதனை எந்தை வாழி ஆதனுங்க என் நெஞ்சம் திறப்போர் நிற்கான்கோரே என்று ஆத்திரையனார் என்னும் புலவர் கூற்றாக புறம் சுட்டுகிறது. காதல் அந்த காலத்தில் எப்படி கொல்லப்பட்டது எப்படி நடாத்தப்பட்டது என்பதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும். உலக இயக்கத்திற்கு அடிப்படையானது காதல். இரண்டு உள்ளங்கள் இணைவது காதல். இரு உயிர்களிடையே ஏற்படும் அன்புணர்வை காதல் என்றாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் அன்புணர்வை காதல் என்று இன்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. காதல் கண்களில் அரும்பி இதயத்தில் மலரும் பூவாக விளங்குகின்றது. இதனை தொல்காப்பியர் நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும் என்று குறிப்பிடுகிறார். கண்களின் வழியே மலர்ந்த காதல் பூவுடலில் புகுந்து மனம் வீசும் தன்மை கொண்டது. காதலில் வயப்பட்ட தலைவி தன் தலைவனோடு தான் கொண்ட காதலை கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். நிலத்திலும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறு அளவு வென்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. இங்கு தலைவி தன் காதலின் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் குறிப்பிடுகின்றாள். திருமணம் எப்படி அந்த காலத்தில் கொள்ளப்பட்டது கருதப்பட்டது என்று நாம் இப்பொழுது காண்போம். இரு மனங்கள் இணைவதை திருமணம் என்று குறிப்பிடுகின்றனர். மனித வாழ்க்கையில் இது ஒரு இன்றியமையாத நிகழ்வாகும். தனி மனிதனை சமுதாயத்தின் உறுப்பினராக அங்கீகரிக்கும் தகுதியாக விளங்குகின்றது. அதனால்தான் திருமண உறவு முறை முக்கியத்துவம் பெறுகிறது. களவில் இணைந்த தலைமக்கள் இடையே கருத்து வேறுபாடு தோன்றிய பின் கரணம் தோன்றியது என்று திருமண தோற்றம் குறித்து தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் முதல் சங்க காலத்தை சார்ந்தவர் என்பதை நாம் நிச்சயமாக உள்வாங்க வேண்டும். இதனை பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தினர் கரணம் என்ற நுறுப்பா மூலம் அறியலாம். களவினை கை கொண்ட காதலர்கள் ஊரில் தொடர்ந்து இருப்பினும் அல்லது உடன்போக்கில் ஊரை விட்டு சென்றாலும் திருமணம் என்ற நிலைக்கு உட்பட்டு கணவன் மனைவி என பலர் போற்ற வாழ்ந்தார்கள். திருமணம் பெற்றோர்களால் நிச்சயித்தும் அல்லது தலைமக்கள் தாமே எதிர்பட்டும் செய்து கொண்டார்கள். இந்நிகழ்வு இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. போர் என்பது அந்த காலத்தில் ஒரு முக்கியமான பகுதியாக கருதப்பட்டது. இதை சார்ந்தே புறப்பாடல்கள் பல எழுதி போனார்கள் நம்முடைய புலவர் பெருமக்கள். சங்ககால தமிழகம் மூன்று பேரரசர்களாலும் பல குறுநில மன்னர்களாலும் ஆளப்பட்டது. இவர்களிடையே ஓயாத போர்கள் நிகழ்ந்த வண்ணம் இருந்தன. இதற்கு பல காரணங்களை கூறலாம். மண்ணாசை, புகழ், போரில் இறப்பவர்கள் வீர சுவர்க்கம் பெறுவர் என்ற நம்பிக்கை, பேரரசனாக நாட்டை ஆள வேண்டும் என்ற பேராசை, பெண் மீது இருக்கும் மோகம் என பல காரணங்களை கூறலாம். வாழ்க்கையில் நிகழும் பிற நிகழ்வுகளைப் போல போரையும் ஒரு சமய நிலைக்கு உயர்த்தி அதற்கு கொற்றவை என்றொரு தெய்வத்தினை உருவாக்கி சங்க தமிழர்கள் வணங்கினார்கள். போர்தான் அனைத்திற்கும் முதன்மையானது என்று நினைத்திருந்தார்கள் என்பதால் போரில் ஈடுபட்டு வெற்றி பெற்று வருதலும் பொன்னோடு வருதலும் மகிழ்ச்சியாக கருதினர் என்பதை புறப்பொருள் மூலம் அறியலாம். இதனை மண்ணோடு புகழ் நிறை பொன்னோடு தான் வந்தன்று என்ற பொன்னோடு வருதல் துறை விளக்குகிறது. இவ்வாறு போரிலும் ஒரு வகையான அறத்தை கடைபிடித்தார்கள் பழந்தமிழர்கள். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்தை நான் இங்கே நிலைநாட்ட விரும்புகின்றேன். மறைந்த திரு பாலகுமாரன் ஐயா எழுதிய உடையார் என்னும் புதினம் 6 பாகங்களாக இருக்கின்றன. சிவகாமியின் சபதம் கல்கி எழுதியது மற்றும் சிவகாமியின் சபதத்தை தொடர்ந்து அதற்கு முன்போ எழுதிய ஒரு பெரும் நாவல் என்று கூறலாம். கல்கி எழுதிய பொன்னின் செல்வன், இவற்றையெல்லாம் படிக்கும் பொழுது இந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் இப்பொழுது கூறி செல்கிறோமே, இந்த கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக பறைசாற்றி செல்கின்றன என்று நான் விரிவாக கூற இயலும். அக்கால விழாக்கள் எப்படி இருந்தன? முடிந்தவரை அக்கால இலக்கியத்தை தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுது நாம் இலக்கியங்களை படிக்க நேரம் இல்லாமல் போனாலும் சரித்திர நாவல்களை, சரித்திர புதினங்களை, சாண்டிலனாகட்டும், கல்கி எழுதிய புதினங்களாகட்டும், ஜெகசிற்பியனாகட்டும், யார் எழுதியிருந்தாலும் அதை படித்து பாருங்களேன். இதை உள்வாங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை, என்னுடைய வேண்டுதல் என்று கூட நினைத்துக் கொள்ளலாம். மக்களின் வாழ்க்கையில் சோர்வினை போக்கி இன்பமும் மலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துவதாக விழாக்கள் அமைவன. இவற்றின் நோக்கம் மக்களை ஒன்றுபடுத்தி துன்பத்தை மறக்கச் செய்து அவர்களிடையே இன்பத்தினை ஏற்படுத்துவதாகும். விழாக்கள் அக்கால மக்களின் கலாச்சார பண்பாட்டினை எடுத்துக்காட்டும் கால கண்ணாடியாக விளங்குகின்றன. தமிழர்கள் கொண்டாடிய விழாக்கள் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. அவற்றுள் சில சமய தொடர்பானவை, சில சமூக தொடர்புடையவை. நகரங்கள் விழவு மேம்பட்ட பழவிரல் மூதூர் என்று பாராட்டப்பட்டுள்ளன. பாணர், கூத்தர் முதலிய கலைஞர்கள் விழாக்களில் ஆடியும் பாடியும் மக்களை மகிழ்த்திருக்கிறார்கள். பண்டைய இலக்கியங்கள் விழாவினை விழவு, விழா, சாறு என்ற சொற்களால் குறிப்பிடுகின்றன. இதனை அழியா விழவின் அஞ்சு ஒரு மூதூர் பழியிலராயினும் பலர் புறம் கூறும் என்று அகநானூறு பாடல் வழியே அறியலாம். மேற்கண்டவாறு பண்டைய பழம் காலத்தமிழர்களின் வாழ்வியல் முறைகளை சிறப்பாக நாம் நிறைய படிக்கலாம், நிறைய தெரிந்து கொள்ளலாம். இதுவரை என்னுடைய கருத்துக்களுக்கு செய்வமடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்க நண்பர்களே, இது இலக்கண சொக்கலிங்கம்.
ஐயாருடைய ஆத்திச்சூடிய பார்ப்போம். ஆத்திச்சூடி சிறு குழந்தைகளுக்கு வந்து அது மாதிரி வரும். அறம் செய்ய விரும்பு, ஆற்று ஆறுவது சினம், அது மாதிரி அடுத்த எழுத்துக்களுக்கு பயிற்சி கொடுப்பார். கடவுள் வாழ்த்து ஆத்திச்சூடியது. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. ஆத்தினா ஒரு பூ மாலை, திருவாத்தி ஒரு பூ மாலை அது. சிவபெருவான் அணியும் மாலை அது. சிவபெருவான் விரும்பிய விநாயக கடவுள், விரும்பிய தேவன். வாழ்த்தி ஏத்தின வாழ்த்தி, வாழ்த்தி தொழுவோம் யாமே யாமே வணங்குவோம். 109 ஒருவரி செய்யுள் உண்டு ஆத்திச்சுடி. அதே மாதிரி கொற்றை வேந்த நண்பன் ஆத்திச்சுடி ஒன்றி பார்ப்போம். முதல் அறஞ்செய விரும்பு. அறம்னா விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். நல்ல செயல்களை செய்வது, கெடுதல் செயல்களை செய்யாமல் இருப்பது. அறம் செய்ய விரும்பு, மனம் விருப்பம் கொள்ள வேண்டும், விரும்பி அறம் செய்ய வேண்டும். இதத்தான் வந்து திருவள்ளுவர் இதெல்லாம் சொல்றது. திருவள்ளுவர் 2 வரியில சொன்னார், திருமூலர் 4 வரி, அது மாதிரி ஔவையார் 1 வரியில அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். ஆறுவதுனா தவிர்க்க வேண்டியது. 12 நூற்றாண்டு தமிழ் வார்த்தைகள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. ஆறுவது சினம் கோபம். கோபம் தணிக்கப்பட வேண்டியதாகும், அது எல்லோருக்கும் நல்லதல்ல. இயல்வது கரவேல். இயல்வதுன்னா நம்மால் முடிந்ததை கொடுப்பது. உன்னால் கொடுக்க வேண்டிய பொருளை யாசிப்பவர்களுக்கு ஒழிக்காது கொடு, மறைத்து வைத்துக்க கூடாது, ஒழிக்காமல் கொடுக்க வேண்டும். ஈவது விலக்கேல், தர்மத்தை குறித்து ஒருவர் கொடுப்பதை நீ தடுக்காதே. ஈவது விலக்கேல், யாராவது ஒருவர் நல்லது செய்யணும், அதையாவது தடுக்காமல் இரு. உடையது விளம்பேல், உனக்கு உள்ள பொருளை நீ பிறர் அறியும்படி சொல்லாதே. ரகசியங்களை காப்பாற்ற வேண்டும், ஆடம்பரம் கூடாது. இது மாதிரி இது பொருள்படும். ஊக்கம் அது கைவிடேல், தளர்ந்து போகக்கூடாது. கைவிடேல், தளர்ந்து போகக்கூடாது. ஊக்கம், மனஞ்சோராமை, உள்ள கிளர்ச்சி, இது மாதிரி எப்போதும் முயற்சியை கைவிடக்கூடாது. என் எழுத்து இகழேல், என் வந்து கணித நூல்கள், எழுத்து வந்து அறநூல்கள், இலக்கண நூல்கள், இவை இன்றியமையாதவை, கற்காமல் விட்டுவிடாதே. இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஒருவரிடத்தில் போய் யாசிப்பது ரொம்ப இழிவு, இழிவு தரும். ஒரு புலவர் என்ன சொல்றார், யாசிப்பது இழிவு, இல்லை என்று சொல்வது அதை விட இழிவு. ஐயம் விட்டு உன்னிடம் உணவு கேட்பவருக்கு கொடுத்து பிறகு உண்ண வேண்டும். இதுதான் அது மாதிரி 13 எழுத்துகளுக்கும் 13 ஒப்புற உலகு, ஒப்புற ஒழுகு, உலக போற்றிற்கு ஏற்றவாறு நட. லிவ் இன் ரோம் ஆஸ் ரோமன்ஸ் டு, உலக நடையை அறிந்து கொண்டு அதோடு பொருந்துமாறு நடந்து கொள். ஓதுவது ஒழியேல், நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டிரு. கடைசியாக அக்கண்ணா, அக்கஞ்சுருக்கேல், அதிக லாபத்திற்காக தானியங்களை குறைத்து அளந்து விற்காதே. இது 13. அப்புறம் காக்கா, இது மாதிரி 109 ஒருவரி பாடல்கள் அவர் எழுதியிருக்கார். ஒவ்வொன்றும் எல்லா இதையும் எல்லா வகையிலும் பற்றி உள்ளது. பார்த்தானா, வைகரை துயிலெழு, விடியற் காலையில் எழு, ஒன்னாரை தேரேல், பகைவர்களை நம்பாதே, ஓரஞ்சொல்லேல், எந்த வழக்கிலும் ஒருபடை சார்பாக பேசாமல் நடுநிலையுடன் பேசு. இது மாதிரி 109 அது. ஔவையார் வந்து 4 வரிகள் செயல்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மூதுரை, மூதுரை அதோடைய கடவுள் வாழ்த்து ரொம்ப பிரபலமான கடவுள் வாழ்த்து. வாக்குண்டாம் நல்ல மனமும் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்கா நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எல்லா கோயில்கள்லையும் சொல்ற பாடலை பாடியிருக்கா. மூதுரை எப்படி இருக்கும்னா, உபமானம் உபமேயம், சிமிலாரிட்டி எக்ஸாம்பிளோட. 2 வரிகள் வந்து ஒரு சொல்லா இருக்கும், ஒன்றை பத்தி சொல்வது. அடுத்த 2 வரிகள் உபமானம் உபமேயம் எக்ஸாம்பிளா இருக்கும், சிமிலர், சிமிலிங்கிறது. 2 செயல்களை பார்ப்போம். நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டா, நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். ஒருவனுக்கு வந்து காலம் பொழுது ஒரு நல்லது செய்யறோம், தானம் பண்ணிக்கிறோம், அப்பொழுது தருவானா தரமாட்டானா, அப்படி தளரக்கூடாது. இதுக்கு என்ன, தென்னை மரம் வந்து தண்ணி, தென்னை மரத்துக்கு தண்ணி விடும்போது அது வந்து இளநீர் கொடுக்கறது. நீ என்ன பண்ண போற என்னன்னு அது பார்க்கறதே இல்லை, அதுக்கு அது கொடுத்துட்டே இருக்கு, கீழிருந்து தண்ணி எடுத்து மேல கொடுக்கறது, ஒன்னும் எதிர்பார்ப்பதில்லை. இது மாதிரி நெல்லு கிரைந்த நீர்வாய்க்கால் வழியோடி, புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இதுவும் வந்து மூதுரையில இருக்கு, உபமானம் உபமேயம். இப்போது நெல்லுக்கு வந்து நீர் வாய்க்கால்லேருந்து தண்ணி போறது நெல்லுக்கும் இல்லை, அது புல்லுக்கும் போகும், எல்லாவற்றுக்கும் போகும். அதே மாதிரி மழையானது நல்லவர்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பெய்யற மழை எல்லாருக்கும் பெய்யறது. அதே மாதிரி நல் வழியில வந்து ஜாதியோட கொடுமையை பத்தி, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில், இட்டார் பெரியார் இடாதார் இழிகுளத்தார் பட்டாங்கில் உள்ளபடி. ஜாதி நல்லவர்கள் கெட்டவர்கள், இதுதான் 2 ஜாதி, அதை தவிர்த்து ஒன்றும் கிடையாது, உயர்வு தாழ்வே கிடையாது. இதே மாதிரி அவர் வந்து சில சமயம் ஒருகளை திட்டியும் ஒரு அழகா எழுதுவார். எப்பொழுதும் வந்து பெண் புலவரா இருந்தா சில பேருக்கு பிடிக்காது. ஏதாவது அவரை பத்தி குற்றம் சொல்றது கிளப்பிடுவாங்க. எப்படி எழுதுவார், உயர்த்தி சொல்றாப்புல மட்டமா சொல்லுவார். கம்பனுக்கும் கம்பன் பா ஒரு புலவருக்கும் இருக்கும் வந்தது. அது வந்து எட்டேகால் லட்சணமே யமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேர் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாய் அடா. இவரை பத்தி ஏதோ சொல்லியிருக்கா, யாரை சொன்ன? இது என்னன்னா அவலட்சணம், யமன் எருமை கழுத குட்டிச்சவரி இது மாதிரி, குறையில்லா வீடு குரங்கு இது மாதிரி திட்டி குலராமன் தூதுவனே அப்படி சொல்லியிருக்கா. இன்னொன்று வந்து நம்ம வந்து சிலதெல்லாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, இன்ஹரண்ட், நீயே கத்துக்கொள்ளணும், இது பிறவி குணம், பழக்கத்துல வந்தது. இதை பற்றி அவருடைய கருத்தை எழுதியிருக்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தகையும் கொடையும் பிறவி குணம். கையில பழக்கத்தினால சித்திரம் கத்துக்கொள்ளலாம், நாவினால சொல்லி கேட்டு செந்தமிழ், கல்வி வந்து மனப்பழக்கம், சிந்திக்கணும் புரிந்து கொள்ள வேண்டும், நித்தமும் நடையும் நடைப்பழக்கம் டெய்லி பிராக்டிஸும் தான். ஆனா சிலதெல்லாம் பிறவி குணம், நட்பும் தகையும் கொடையும் பிறவி குணம், பிறவியிலேயே.
நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். அடுத்ததாக மாத்திரை என்பதை தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். மாத்திரை என்பது அளவு, மாத்தல் என்றால் அளத்தல், மா என்றாலே அளவு, மாத்தல் அளத்தல், அப்படி அளக்கப்பட்டது அளவு செய்யப்பட்டது மாத்திரை. மருத்துவத்திலே மாத்திரை கொடுக்கிறார்கள், சித்த மருத்துவத்திலே இருந்த மாத்திரை என்ற சொல்ல பேரை தான் நாம் இந்த புதிய ஆங்கில வழி மருத்துவத்திலும் கூட அதுக்கு மாத்திரை என்ற பெயர் வைத்திருக்கின்றோம். அது அளவு இருக்கிறது, எவ்வளவு கொடுக்கும், மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொன்னது போல மருந்து கொடுக்கறதுலையும் கூட மிகுந்தாலும் நோயை அது இன்னும் சிக்கலாக்கிவிடும், குறைந்தாலும் நோயை தீர்க்காது. ஆக சரியாக இருக்கணும், அப்படி சரியாக இருக்கின்ற அளந்து செய்ய வேண்டும். அப்படி ஒளியை அளந்து செய்த நிலையிலே, கணித்து செய்த நிலையிலே இன்னொரு சொல் அதுக்கு கணக்கு என்றும் பெயர். அளத்தல் அளவு செய்தல் என்ற பொருள் அடிப்படையிலேதான் மா மாத்தல் மாத்திரை என்னும் சொற்கள் அமைந்திருக்கின்றன. அதே அடிப்படையிலேதான் கனி கணக்கு என்னும் சொற்களும் இருக்கின்றன. அளவு செய்யப்பட்ட ஓசையை ஒளியை உடையவை, ஒளி அளக்கப்பட்ட ஒளி என்ற அடிப்படையிலே எழுத்துக்கு இன்னொரு பெயர் கணக்கு, முதலெழுத்து இன்னொரு பெயர் குறுங்கணக்கு என்பதா, அது குறுகிய எண்ணிக்கை. அவற்றை உயிரையும் மெய்யையும் பெருக்குகின்ற பொழுது இக்கு என்ற மெய்யையும் அ என்ற உயிரையும் சேர்க்கும் போது க என்ற எழுத்து வருகிறது. இக்கு என்ற மெய்யையும் ஈ என்ற உயிரையும் சேர்க்கும் போது கி என்ற உயிர்மெய் வருகிறது. ஆக இந்த உயிர்மெய்க்கு கூட்டெழுத்து, உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த புது வடிவம், அது கூட்டெழுத்து. அந்த கூட்டெழுத்துக்கள் தான் 216 என்று உயிர்மை எழுத்துக்களை நம்ம சொல்லுகின்றோம். அதெல்லாம் 216 30 ஆயுதம் 1 தனி வடிவம் உள்ளவை என்ற அடிப்படையில் சேர்க்கின்ற பொழுது 247 எழுத்துகள், தமிழ் எழுத்துகள் என்று நாம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடிப்படை இந்த குறுங்கணக்கு நெடுங்கணக்கு என்னுடைய அமைப்பை புரிந்து ஆசிரியர்கள் இதை கற்பித்தால் எல்லோருக்கும் அது மிக உதவியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஆக கணக்கு என்பது எழுத்தை குறிக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்று தான் சொன்னார்கள். எழுத்து மட்டுமா ஆசிரியர் கற்பிக்கிறார், எழுத்தோடு சொல்லுவரு சொல்லும் போது பொருளும் வருக என்னென்னமோ வருகிறது, எல்லாம் எழுத்திலே இருந்துதான் தொடங்குகின்றன. இது மீமிசை எனப்படுற ஆன்மீக நிலையிலே எழுத்தறிவித்தல் என்கிறது இன்னொன்று, அதுவும் இதில் அடங்கித்தான் வரும். எதுவாக இருந்தாலும் ஆசானை உயர்த்தி போற்றி சொல்லுகின்ற இந்த தொடர் கணக்காயர் என்ற சொல் ஆசிரியனை குறிக்கும் நிலையில நாம் இன்னொரு சொல்லாக பார்க்கின்றோம். கணக்கு ஆயர், கணக்காயர், அவரும் எழுத்தறிவிப்பவர், ஆசான் ஆசிரியன். ஆக இந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டு ஆக்கம் பெற்ற இலக்கியங்களும் கூட கணக்கு என்றே சொல்லப்பெற்றன. மேல் கணக்கு, கீழ் கணக்கு, 18 மேல் கணக்கும் 18 கீழ் கணக்கு நூல்கள் இருக்கின்ற மூன்றாம் சங்கத்து தமிழ் நூல்களாக எஞ்சியவை அவைதான் மொத்தமல்ல, அவையிட்டவிடம் பலவாக இருந்தன. அவற்றிலே எஞ்சியவற்றிலே தொகுக்கப்பட்டவை தொகுப்புக்கு ஒரு காரணம் எல்லாம் இருக்கிறது, என்ன அடிப்படையில் தொகுத்தார் என்று. ஆனால் அடிப்படையில் அது நூல் என்னும் பொருளிலே மேல் கணக்கு கீழ் கணக்கு என்ற அந்த நூலுக்கு பெயரிடுவதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் எழுத்து என்ற இந்த தொடர்பு தான். இதை நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது எத்துணை ஒரு ஒழுங்கிலே தமிழிலே சான்றோர்கள் சொற்களை அமைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒரு கோவையாக தொடர்ச்சியை அறாமல் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கட்டொழுங்கு, சிந்தனை ஒழுங்கு, செயல் ஒழுங்கு, சொல்லாக்க ஒழுங்கு மிகவும் என்றும் யாராலும் போற்றி பின்பற்றத்தக்கவை. இந்த அறிவு நம்முடைய மரபு அறிவாக நமக்கு இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். இதிலே குழப்பங்கள் இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது, நம்மிடையிலே ஐயங்கள் பலவாக கிளம்பி இருக்கின்றன என்றெல்லாம் நாம் பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் நாம் அந்த மரபை பற்றி கொள்ளவில்லை, அதை தாழ்வாக மதிப்பிடுகின்றோம். சரியாக பணிந்து கற்பதுதான் பதியும். பணிந்து கற்கிற அந்த பண்பாடு இருந்ததனால்தான் நன்றாக குருவாழ்க குருவே துணை என்று தமிழ் கல்வியை ஆங்கில பாணியில் இல்லாமல் முற்றிலும் தமிழ பாணியிலே இருந்து கற்பித்தவர்கள் கற்பித்து கொடுத்தார்கள். எந்த கலையும் பணிந்து கற்றால் அது பதியும். அப்படி ஆசான் இடத்திலே பணிந்து கற்கின்ற அந்த மரபுடைய நாம் அவ்வாறான நிலையிலே தமிழை படிப்பதற்கு பாரதியாரும் சொன்னார். என்ன சொன்னார்? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று. எப்படி தமிழ் படிக்க வேண்டும், தொழுது படிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். ஒரு குறிப்பாக தமிழை கற்க தொடங்குகின்ற நிலைமையிலே முதல் அதிகாரத்திலே முதல் இயலிலே இந்த செய்தியை இங்கு சொல்லி உங்களிடத்திலே பகிர்வது எனக்கு கடமை என்று நான் கருதுகின்றேன். அடுத்ததாக இந்த மாத்திரை என்று சொன்ன அளவு அதையும் அளந்து காட்டியிருக்கிறார்கள். நமக்கு பட்டறிவாக நாம் அதை உணரக்கூடிய நிலையிலே காட்டியிருக்கிறார். ஒருவர் இன்னொருவருக்கு வந்து அதை காட்டி கற்றுத்தரலாம். இரண்டு வழிமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று கை நொடித்தல், இது நொடித்தல் நொடிப்பு என்று சொல்லுகின்றோம். இன்னொன்று கண் இமைப்பு, மேல் இமையும் கீழ் இமையும் ஒன்றை ஒன்று பொருந்தி பிரிகிற அந்த ஒரு நொடி, அது ஒரு கணம் என்று சொல்லப்படும். கண் என்ற உறுப்பு, அதற்கு இமை உண்டு. அந்த இமைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று அப்படி தொட்டு பிரிகின்ற அந்த ஒரு பொழுது கணப்பொழுது என சொல்லப்பட்டது, இமைப்பொழுது என சொல்லப்பட்டது. அந்த இமைப்பொழுதுதான் கண்ணிமை. அந்த இமைப்பும் இந்த நொடிப்பும் எழுத்துக்களினுடைய அளவு எப்படி கண்டுகொள்வது, எப்படி அளவு செய்வது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு நூற்பாவும் நம்முடைய தொல்காப்பியர் சொல்லுகின்றார், கண்ணிமை நொடியன அவ்வே மாத்திரை, அவ்வளவுதான். அவ்வே என்றால் அவ்வளவு, அவ்வாறாக சொல்லப்படுகின்றவை தான் மாத்திரை, அவ்வாறாக அளந்து கொள்ளப்படுபவை தான் மாத்திரை. கண் இமை, கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே என்று நூற்பா செய்திருக்கின்றார். அடுத்து நாம காணுக இருப்பது இந்த கண்ணிமைப்பும் கை நொடிப்பும்போது, கை நொடிப்பிலே கால் மாத்திரை தொடங்கி அது பின்ன முறையிலே கால் அரை முக்கால் ஒன்று என்ற நிலையிலே நமக்கு காட்டி தருகின்றார்கள். ஒன்று அப்படின்னு சொன்னா அப்படி இரண்டு விரல்களும் அப்படி சொடுக்குவதற்கு முன்னால் ஒன்றை ஒன்று தொடுகின்றன. தொடுவதற்கு முன்னால் நான் நினைக்கின்றேன், அப்படி நினைப்பது வந்து கால் மாத்திரை. நான் ஆ என்ற ஒளியை எழுப்ப இருக்கின்றேன் அல்லது க என்ற ஒளியை எழுப்ப இருக்கின்றேன், எந்த ஒளியாக இருந்தாலும் அதை எழுப்புவதற்கு நான் அப்படி நினைக்கின்ற அந்த பொழுது வந்து அது கால் மாத்திரை என்றும், அப்படி கை இரண்டு விரல்களையும் நான் அப்படி சேர்ப்பது அரை மாத்திரை என்றும், அப்படி அதை நான் இரண்டையும் பொருத்தி அப்படி முறுக்குவது, அப்படி சற்றே முறுக்கி விட்டால்தான் அந்த ஓசை வரும். அப்படி பொருத்தினது அரை, பொருத்தி முறுக்கியது முக்கால், அப்படி விடுத்தது ஒன்று என்று மிக எளிமையாக சொந்த தன்னுடைய மெய்யில இருந்து தன்னுடைய உடம்பில இருந்து கற்கின்ற எவருக்கும், குறிப்பா மாணாக்க நிலையில கற்பிக்கப்படுகின்றவர்களுக்கு எல்லாம் விளங்கும் வகையில அனுபவப்படும். இன்றைக்கு முறையிலே கல்வி துறையில் என்ன சொல்கிறார்கள், ஹேண்ட்ஸ் ஆன் என்று சொல்கிறார்கள். இந்த முறையில எதையும் அவர்கள் செய்து கற்க வேண்டும், அவர்கள் வெறுமனே கேட்டு செல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தா நம்ம முன்னோர்கள் இப்படி இந்த மாத்திரையை உணர்வதற்கு கூட ஒரு வழியை செய்து போயிருக்கிறார் என்று சொன்னால், இதையெல்லாம் கற்றல் கற்பித்தல் நோக்கில் நாம் காணுகின்ற பொழுது கல்வி வகையிலே நம் முன்னோர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். கல்வி நெறியை, கற்பிக்கும் நெறியையும் இதுல சேர்த்தே தந்திருக்கிறார்கள் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆசானிடத்தில் நேரே இருந்து அறிகின்ற பொழுது அவர் பலவும் நமக்கு காட்டி தருவார். அவர் இல்லாத சூழ்நிலையில எழுத்தால் காட்ட வேண்டும் என்றால் எழுத்திலே மிக சிலவற்றை தான் நாம் காட்ட முடியும். எழுத்தில் எழுதியதை வந்து செய்கையால் காட்டும் போது ஆ என்பது ஒரு மாத்திரை என்பது எழுத்தில படித்தவனுக்கு தெரியாது. ஆசானிடத்து அமர்ந்து அதை அவரிடத்துல செய்கை வழியாக கற்கின்ற பொழுதுதான் அது உண்மையாகவே பிடிபடும், வசப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். மேலாடை தென்றலில் ஆஹா பூவாடை வந்ததே, கையோடு வளையலும் ஜல் ஜல் ஜல், கண்ணோடு பேசவா சொல் சொல் சொல், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பின் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா, மிச்சமா மீதமா இந்த நாடகம், மென்மையே பெண்மையே வா வா வா, பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். நிலவிலே நிலவிலே தேதி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து சேதம்மா,